நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகமலை ராமதேவ அழகமலை ராமதேவ அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணம் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூர சுந்தரானந்த கூடல் சுந்தரானந்த கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போனாத பழனிமலை போனாத பழனிமலை போனாத திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூரடைக்காடல் சமாதி சேந்தனரம்மை காக்கவே சமாதி சேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வ சமாதி அடைந்தன ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய முறைப்படி இன்றையான் சத்சங்கத்தில் கிரியா யோகத்திற்கு அடிப்படை தத்துவங்களை தந்திருக்கும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை தொடர்ந்து பார்ப்போம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அடிப்படை கருத்தில் மனம். இது மிகவும் முக்கியமானது எங்களுடைய சாதனைக்கு. ஆகவே மனத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் போது முதலாவதாக மனம் என்றால் என்ன, அதை அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த மனத்தை பற்றிய தகவல் முழுக்க சைவ சித்தாந்த பேராசிரியர்களால் கொடுக்கப்பட்ட தகவல், அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். எங்களுடைய உடலில் வெளிக்கருவி உட்கருவி என்று பொருத்தப்பட்டிருக்கின்றன. வெளிக்கருவிகள் ஞானேந்திரியங்கள் அறிகருவிகள் ஆகவும் கண்மேந்திரியங்களாகவும் தன் மாத்திரைகளாகவும் உள்ளன. உட்கருவி அந்தர்கரணங்கள் என்று இருக்கின்றன. இவற்றை பற்றிய அடிப்படை கருத்துக்களை இன்னும் சில வகுப்புகளில் பார்க்கப் போகின்றோம். அதுவரைக்கும் இவை அப்படி என்று தெரிந்து கொண்டால் போதுமானது. ஆகவே இந்த கண் காது மூக்கு போன்ற கருவிகள் எல்லாம் வெளிக்கருவிகளாகவும் மனம் என்ற கருவி அகக்கருவியாகவும் உள்ளது. இதற்கு இன்னொரு பெயரும் ஒன்று அந்தர்கரணங்கள். ஆகவே கண் என்ன செய்கின்றது என்று பார்த்தால் அது பார்க்குது. அதை யார் பார்க்கிறது? நான் பார்க்கின்றேன். காது என்ன செய்கின்றது? கேட்கின்றது. அதை யார் கேட்கின்றது? நான் கேட்கின்றேன். இந்த நான் என்பது எங்களுடைய உள்ளே இருக்கும் ஒரு விடயம். ஆகவே இந்த கண்கள் காதுகள் வெளியிலிருந்து வெளியில் உள்ள விடயங்களை நானை அடைவதற்கு ஒரு கருவியாக தான் இந்த மனம் செயல்படுகின்றது. ஆகவே அதுதான் இந்த மனம் இணைப்பு பாலமாகவும் மடக்கு பாலமாகவும் இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது இந்த மனமானது எப்போது இணைப்பு பாலமாக செயற்படுகின்றது என்றால், கருவிகளில் இருந்து வெளி விடயங்களை கொண்டரும் போது அந்த மனம் அந்த விடயங்களை பற்றி இருந்தால் அது இணைப்பு பாலமாக செயல்படுகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அது எப்போது மடக்கு பாலமாக செயல்படுகின்றது என்று பார்க்கும்போது, இந்த வெளிச்செயல்களில் இருந்த விடயம் வெளிக்கருவிகளால் வரும்போது அது மனது அதை பற்றாவிட்டால் அந்த விடயங்கள் அந்த அளவிலேயே முடிந்துவிடும், மனம் அடுத்த விடயத்திற்கு சென்றுவிடும். ஆகவேதான் மனம் பற்றினால்தான் அந்த விஷயத்தை நீங்கள் அறியலாமே தவிர, மனம் பற்றாவிட்டால் வெளி விஷயங்களை நீங்கள் அறிய முடியாது. ஆகவே இந்த மனம் என்பது வெளி விஷயங்களை நான் என்று எங்களுக்குள் இருக்கும் விடயத்திற்கு தொடர்பு படுத்துவதற்கு அறிய தருவதற்கு பயன்படும் ஒரு பாலம். ஆகவே இந்த மனம் என்பது இணைப்பு பாலமாகவும் மடக்கு பாலமாகவும் பயன்படுகின்றது என்று கண்டோம். மடக்கு பாலம் என்பதை இந்த பேராசிரியர் எங்கிருந்து உதாரணமாக எடுத்திருக்கின்றார் என்றால், பழைய அரண்மனைகளில், அரசர்கள் வாழும் அரண்மனைகளில் அரண்மனை சுவர்களை சுற்றி அகழி மாறி வெட்டி அதற்குள் நீரோ அல்லது வேறு விடயங்களோ வைத்திருப்பார்கள். அந்த அகழியை தாண்டி அரண்மனைக்குள் வருவதற்கு ஒரு பாலம் போடப்படும். அந்த பாலத்தைத்தான் அது இணைப்பு பாலமாகவும் இருக்கும், மடக்கு பாலமாகவும் இருக்கும். இது அரண்மனையில் இருக்கும் அரசனின் பாதுகாப்புக்காக செய்யப்படுவது. வெளியில் இருந்து யாரும் வந்து அவனை தாக்க முடியாது. அவன் வரும்போதுதான் அந்த பாலம் அந்த அரண்மனையையும் வெளி நிலத்தையும் இணைக்கும். மற்றையபடி அது மடக்கி வைக்கப்படும். ஒருவரும் அந்த பாலம் இல்லாமல் அரண்மனைக்குள் வந்துவிட முடியாது. அதுபோலத்தான் அந்த உதாரணத்தை மிகவும் லாபகமாக பேராசிரியர் இந்த மனத்தின் இரண்டு செயல்களுக்காக மிகுந்த நல்ல உதாரணமாக தன்னுடைய வகுப்பில் கூறியிருக்கின்றார். இணைப்பு பாலமாக மனம் செயல்படுகின்றது, மடக்கு பாலமாகவும் செயல்படுகின்றது. இணைப்பு பாலமாக செயல்படும் நிலத்தில் அந்த மனம் அந்த செயலை பற்றுகின்றது. மடக்கு பாலமாக மனம் தொழிற்படும் போது அந்த செயலை மனம் பற்றவில்லை. இது மனதம் என்றால் என்ன என்பதற்குரிய ஒரு உபமானத்துடனான ஒரு விடயம். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை பேராசிரியர் கேட்கின்றார். மனத்தின் இயல்புகள் என்ன? மனத்தில் மனம் பல விதங்களில் பல இயல்புகளை கொண்டிருக்கின்றது. மனதின் இயல்புகளுக்கு கீழ் மனம் என்பது மூன்று குணங்களை உடையதென்றும், அவை மூன்று தளங்களில் செயல்படுகின்றதென்றும், நான்கு தொழிற்பாடுகளை கொண்டதென்றும், ஐந்து நிலைகளில் வெளிப்படுகின்றதென்றும் நான்கு வகைகளாக தரப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அதாவது மூன்று குணங்களை மனம் உடையதென்று சொன்னால், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் முக்குணங்களான சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற மூன்று குணங்களையும் இந்த மனம் உடையது. இந்த குணங்களுக்கு ஏற்றாற்போல்தான் இந்த மனம் தொழிற்படும், சத்துவ குணத்தில் இருக்கும் போது மனம் சத்துவ குணத்தை சார்ந்ததாக தொழிற்படும், ரஜோ குணத்தில் இருக்கும் போது ரஜோ குணத்தை சார்ந்ததாக தொழிற்படும், தமோ குணத்தில் இருக்கும் போது தமோ குணத்தை சார்ந்ததாக தொழிற்படும். அதற்கு அடுத்ததாக பார்த்தால் மனதின் இயல்பை மூன்று தலங்களில் தொழிற்படும். அந்த மூன்று தலங்களாவன வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம். அதை ஆங்கிலத்தில் கன்சியஸ், சப்கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ் என்று சொல்லுவோம். அதை பற்றிய விரிவாக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஆகவே இந்த மனமானது இந்த மூன்று நிலைகளில் தொழிற்படுகின்றது என்பது வெளிப்படையாக தரப்பட்டிருக்கின்றது. கன்சியஸ், சப்கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ், அதாவது வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம். அடுத்ததாக இந்த மனமானது நான்கு தொழிற்பாடுகளை கொண்டது. அவையைத்தான் நாங்கள் மனம், அகங்காரம், சித்தம், புத்தி என்று சொல்லுகின்றோம். இந்த நான்கும் தான் சைவ சித்தாந்தத்தில் அந்தர்கரணம் என்று சொல்லப்படுகின்றது, இல்லையேல் அகக்கருவிகள் என்று சொல்லப்படுகின்றது. இது என்ன, இந்த நான்கும் என்னது மாதிரி இந்த மனதில் செயல்படுகின்றது, தொழிற்படுகின்றது என்று பார்த்தால், மனம் என்பது பற்றும் ஐயுறும், அகங்காரம் என்பது எழும், எழுச்சி அடையும் என்று சொல்வார்கள், சித்தம் என்பது அறியும், சிந்திக்கும், புத்தி என்பது நிச்சயிக்கும். ஆகவே இந்த நான்கும், இந்த மனம் ஒரு செயலை பற்றியவுடன் அந்த செயலை மனம் பற்றி விட்டதென்றால் இணைப்பு பாலம் வழியாக அகங்காரம் சொல்லும், மனம் பற்றிய விஷயத்தை நான் அறிந்தே தீருவேன், நான் அதை விட்டுவிட மாட்டேன் என்று அகங்காரம் சொல்லும் போது, அந்த விடயத்தை பற்றிய தகவலை சித்தம் வெளிக்கொணரும். சித்தத்தின் தொழிற்பாடு இங்கு என்ன என்று பார்த்திருக்கின்றோம், அது அறியும், சிந்திக்கும். அதாவது சித்தம் என்று சொல்வது இங்கே ஒரு பதிவகம். அந்த பதிவகத்தில் அந்த செயலை பற்றிய என்ன பழைய செய்திகள் இருக்கின்றதோ அது சித்தத்தில் இருந்து சித்தம் எடுத்து கொடுக்கும். அதை இறுதியாக புத்தி, மனம் கொண்டு வந்த புது விடயத்தையும் சித்தம் தந்த அந்த விடயத்தை பற்றிய பழைய செய்திகளையும் வைத்து சரியான தனக்கு தேவையான ஒரு விடயத்தை புத்தி தேர்ந்தெடுக்கும், அதாவது நிச்சயிக்கும். இதுதான் இந்த நான்கு அந்தர்கரணங்களாக கருவிகளினுடைய தொழிற்பாடு. அடுத்ததாக இந்த மனதின் இயல்பு ஐந்து நிலைகளில் வெளிப்படும் என்று பார்த்தோம். அது முதலாவது நிலை சிதறிய நிலை என்று சொல்கின்றார்கள், இரண்டாவது நிலை இருண்ட நிலை என்று சொல்கின்றார்கள், மூன்றாவது நிலை சேகரிக்கும் நிலை என்று சொல்கின்றார்கள், நான்காவது நிலை ஒரு புள்ளியில் குவியும் நிலை என்று சொல்கின்றார்கள், ஐந்தாவது நிலை குவிந்த நிலை என்று சொல்கின்றார்கள். இந்த ஐந்து நிலைகளிலும் இந்த மனம் வெளிப்படும். ஆகவே மனதின் வெளிப்பாடு இந்த ஐந்து நிலைகளிலும் செயல்படும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் உபமானங்களுடன் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக பார்க்க வேண்டியது மனதை பற்றிய விடயம் மனதின் தொழிற்பாடு. இந்த தொழிற்பாடு, மனதின் தொழிற்பாட்டுக்கு கீழ் ஒரு கேள்வி எழுகின்றது. அதை பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது மனமும் மூளையும் ஒன்றா வேறா என்பது அந்த கேள்வி. ஆகவே மனமும் மூளை ஒன்றா வேறா என்பதற்கு பேராசிரியருடைய பதில், மனம் வேறு மூளை வேறு. அதற்கு அவர் ஒரு உபமானம் மூலமாக அந்த கருத்தை வலுப்படுத்துகின்றார். அதாவது அந்த உபமானம் என்னவென்றால், பூவை பார்ப்பது. அதாவது ஒரு செவ்வரத்தம் பூவை இருவர் பார்க்கின்றார்கள் கண்களால். கண் பார்க்கின்றது, பார்க்கப்படும் பொருள் செவ்வரத்தம் பூ. அது அந்த இருவர்களை இருவரும் பார்க்கும் போது, ஒருவர் அதை பூவாக பார்த்துவிட்டு அதை அப்படியே சரி பார்த்து விட்டேன் என்று நினைத்துவிட்டு அப்படியே விடுகின்றார். மற்றவர் அந்த பூவை பார்த்தவுடன் அதை பற்றிய மேலதிக சிந்தனைக்கு போகின்றார். எவ்வளவு அழகான பூ, எவ்வளவு நன்றாக இருக்கின்றது என்று அதை பற்றிய மேலதிக சிந்தனை இரண்டாவது நபர் சிந்திக்கின்றார். ஆகவே இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் மூளை உண்டு. ஆனால் மூளைதான் மனம் என்று சொன்னால், ரெண்டு பேரும் அந்த பூவை பார்த்தவுடன் அது செவ்வரத்தம் பூ என்பது மாத்திரம்தான் வந்திருக்க வேண்டும், அல்லது மற்றவர் நினைத்தது போல ரெண்டு பேருக்குமே அது செவ்வரத்தம் பூ, அது சிறந்த பூ, அழகான பூ, அதை பூசைக்கு வைக்கலாம் என்ற எல்லா எண்ணமும் உதயமாகி இருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஆகவே இருவரும் பூவை பார்த்தது உண்மை. அது இருவருக்கும் மூளை இருப்பதால் அந்த பூவை பார்த்தவுடன் அது செவ்வரத்தம் பூ என்று அவர்களுக்கு அது கிடைத்தது. ஆனால் ஒருவர் மற்றவரை விட அந்த பூவை பற்றி அதிகமாக மேற்கொண்டு சிந்தித்து கொண்டு போகும் போது, அது நிச்சயமாக மூளையில் இருந்து வந்த விடயம் அல்ல, அது மனதில் இருந்து வந்த விடயம் என்று பேராசிரியர் அதை நிரூபிக்கின்றார். ஆகவேதான் அந்த உபமானம் மூலம் மூளையும் மனமும் ஒன்றல்ல, இரண்டும் வேறு என்று நிரூபணம் செய்கின்றார். அடுத்த தொழிற்பாடு, மனதின் தொழிற்பாட்டுக்கு கீழ், மனமும் நானும் ஒன்றா வேறா என்பது. ஆகவே மனமும் நானும் ஒன்றா வேறா என்று பார்க்கும் போது அதற்குரிய பதிலை பேராசிரியர் சொல்கின்றார். மனம் வேறு, நான் வேறு என்று சொல்லுகின்றார். ஆகவே அதையும் நிரூபணமாக சொல்வதற்காக ஒரு உபமானத்தை எடுக்கின்றார். அந்த உதாரணம் என்னவென்றால், ஒரு பேனா, கையில் ஒரு பேனாவை வைத்திருக்கின்றார். அதாவது இந்த பேனாவை அவருடைய கண் பார்க்கின்றது. ஆகவே கண் பார்க்கும் பொருள் பேனா, பார்க்கப்படும் பொருள். ஆகவே அதிலிருந்து அவர் எதை கொண்டு வருகின்றார் என்றால், இந்த கண் அந்த பேனாவை பார்க்க வேண்டுமென்றால் இந்த பேனாவும் கண்ணும் வெவ்வேறு பொருளாக இருக்க வேண்டும். பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் பொருளும் வெவ்வேறாக இருந்தால்தான் அந்த பேனாவை கண் பார்க்கலாம். அதே போல் அடுத்ததை என்ன சொல்கின்றார் என்றால், அந்த கண் அந்த பேனாவை பார்க்க முடியாது. பார்க்கும் போது பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளும் வேறுபட்டிருந்ததால் தான் பார்க்க முடிந்தது என்பதை திட்டவட்டமாக சொல்கின்றார். அதன்படி அடுத்ததாக இன்னொரு விடயத்தை அதற்கு கொண்டு வருகின்றார். அதாவது கண்ணில் கண்ணீர் வருகின்றது. அந்த கண்ணீர் கண்ணிலிருந்து வருவதை கண் பார்க்குமா என்பது அடுத்த உதாரணம், உபமானம். கண்ணிலிருந்து வரும் கண்ணீரை கண் பார்க்க முடியாது. ஆகவே கண்ணை விட வேறு ஏதோ அந்த கண்ணீரை பார்க்கின்றது. ஆகவே அந்த கண்ணீரை கண் பார்க்கின்றது என்று உலகியலில் சொல்லலாம். எப்படி என்றால், கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று அந்த கண்ணீரை பார்த்து, கண்ணோட முகத்தை பார்த்து அது கண்ணில் இருந்து கண்ணீர் வருகின்றது என்று சொல்லலாம். ஆனால் அது உண்மையான பார்வை அல்ல, அது நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும் பிம்பம் என்று சொல்லுகின்றார். ஆகவே கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை பார்ப்பது யார் என்று உள்நோக்கி போகும்போது அதை பார்ப்பது மனம் என்று தெரிகின்றது. ஆகவே கண்ணை விட வேறொரு பொருள்தான் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை பார்க்கின்றது என்று பார்த்து அதே தரவை மீண்டும் கொண்டு வருகின்றார். பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளும் வெவ்வேறாக இருந்தால்தான் அதை அறிய முடியும் என்று மீண்டும் நிறுவுகின்றார். முதல் பேனாவையும் கண்ணையும் வைத்து பார்த்தார். அதில் பேனா பார்க்கப்படும் பொருளாக இருந்தது, கண் பார்க்கும் பொருளாக இருந்தது. அதன் பின்னால் பார்த்தது கண்ணீரையும், கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை வைத்து பார்த்தார். அதில் கண்ணீர் பார்க்கப்படும் பொருளாகவும் மனம் பார்க்கும் பொருளாகவும் இருந்தது. ஆகவே பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் பொருளும் வெவ்வேறாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியான உதாரணங்கள் மூலம் மனம் என்பது நான் என்பது ரெண்டும் வெவ்வேறு என்று அவர் நிரூபணம் செய்கின்றார். அதற்கு அவர் மூன்றாவதாக சொல்லும் விடயம் என்னவென்றால், காலையில் சாப்பிட்டது என்ன என்று ஒருவரிடம் கேட்கும்போது அவர் அதற்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் காலையில் இட்டலியா என்று கேட்கும் போது அதற்கு ஆம் இல்லை என்ற பதில் சொல்லுகின்றார். அதே கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்கும் போது அவரிடம் வேறு விடயத்தை கேட்கும் போது அதற்கு நீங்கள் இன்று எவ்வாறு உங்களுடைய நாள் போய்ச்சுது என்று சொல்லும் போது கவலையாய் போய்ச்சுதா மகிழ்ச்சியாய் போய்ச்சுதா என்று கேட்கும் போது கவலையாயும் போனது மகிழ்ச்சியாயும் போனது என்று சொல்கின்றார். ஆகவே இந்த உதாரணத்தில் அவர் அன்று செய்யப்பட்ட உதாரணத்தில் அவருடைய மனம் ரெண்டையும் சொல்கின்றது, நன்றாகவும் நடந்தது சரியில்லாததாகவும் நடந்தது. ஆகவே அது எது சொல்லுகின்றது என்றால் மனம் சொல்லுகின்றது. ஆகவே மனம் அதில் பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது. அதை பார்க்கும் பொருள் என்னவென்று பார்த்தால் அதுதான் உடலுக்குள் இருக்கும் நான். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் இருந்து பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் பொருளும் வெவ்வேறாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மனமும் நான் என்றதும் வெவ்வேறாக இருக்கின்றது, ஒன்றாக இருக்க முடியாது என்று நிரூபணம் செய்கின்றார். ஆகவே இந்த மனத்தை பற்றிய தொழிற்பாடு இப்போது பார்த்தோம். இன்றைய சத்சங்கத்தில் இந்த மூன்று விடயங்களையும் தான் பார்த்திருக்கின்றோம். மனம் என்றால் என்ன, மனதின் இயல்புகள் என்ன, மனதின் தொழிற்பாடு என்ன. இன்னும் மூன்று விடயங்களை நாங்கள் மனதை பற்றி ஆரம்ப அடிப்படை கருத்துக்களை அடுத்த சத்சங்கத்தில் பார்த்து இந்த மனதை பற்றிய ஆரம்ப கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய சித்தத்திற்குள் கொண்டு வந்து அதன் மூலம் எங்களுடைய பயிற்சியில் இந்த மனம் என்றவற்றை நாங்கள் முழுமையாக அறிந்து எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் முன்னேற வேண்டும், அதை அறிந்து செயல்பட வேண்டும், அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளும் எங்களுக்கு இந்த அறிவு மூலம் அந்த விடயங்களை தந்ததற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்ப உங்களை பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இன்று நான் இந்த சத்சங்கத்தை என்னுடைய சங்கத்தில் இருந்து பதிவு செய்யாது வெளியில் இருந்து பதிவு செய்தேன். தொழில்நுட்ப காரணமாக கார்த்திகேயன் ஐயா அவர்களும் இறைவன் ஐயா அவர்களும் இந்த சத்சங்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள், தொழில்நுட்ப காரணமாக. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் இந்த சத்சங்கம் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இன்றைய சத்சங்கத்தை முடிப்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.